வாரம் ஒரு அலசல் கிறிஸ்துமஸ் தகவல்கள்.
இன்று வாரம் என்மை இல்லை என்று எங்கும் ஏக்கம் போக்க வந்தார் இயேசு.
அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் குடில்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், சாந்தா கிளாஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் போன்றவை நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருகின்றன. நீங்கள் எமக்கு அனுப்பி வரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளும் இவற்றையே நினைவுபடுத்துகின்றன. ரோமையில் ஆலயங்கள், இல்லங்கள் தவிர அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், சிறிய பெரிய பொது வளாகங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் என எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் குடில்களும் மரங்களும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ வரலாற்றில் முதன்முறையாக இத்தாலியில்தான் 1223 கிறிஸ்துமஸ் குடில் வைக்கப்பட்டது. இது உருவாக காரணமாக இருந்தவர் அசிசி நகர் புனித பிரான்சிஸ். இவர் இறப்பதற்கு 3 முன்னர் புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்டு திரும்பியிருந்தார். அவர் வாழ்ந்த துறவு இல்லா ஆலயம் சிறியதாக இருந்ததால் அவ்வாண்டு கிறிஸ்துமஸை அசிசி நகருக்கு அருகிலுள்ள கிரேச்சோ என்னும் ஊரில் சிறப்பிக்க விரும்பினார். ஆதலால் புனித பிரான்சிஸ் கிரேச்சோவில் வாழ்ந்த பக்தி உள்ள, அனைவராலும் உயர்வாக மதிக்கப்பட்ட ஜொவானி வெல்லிதா என்பவரை கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் அணுகினார். அவரிடம்,
இவ்வாண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து கிரேச்சோவில் கிறிஸ்துமஸை சிறப்பிக்க நீர் விரும்பினால் உடனடியாக சென்று நான் சொல்வது போல செய்யும். பெத்லகேமில் மாட்டுத்தீவன தொட்டிலில் குழந்தை இயேசு கிடத்தப்பட்டிருப்பதையும், அந்த தொட்டிலுக்கு இரு பக்கங்களிலும் கழுதையும் காளையும் நிற்பதைப் போலும் ஒரு குடில் அமையும். இதனை நான் எனது கண்களால் பார்க்க விரும்புகின்றேன்
என்று புனித பிரான்சிஸ் சொன்னார். அந்த நல்ல மனிதர் ஜோவானியும் புனிதர் விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றும் முயற்சியில் இறங்கினார். புனித பிரான்சிஸ் தனது சபையின் மற்ற இல்லங்களுக்கும் அவ்வூருக்கு சுற்றுப்புறத்தில் வாழ்வோர் அனைவருக்கும் இச்செய்தியை சொல்லி அனுப்பினார். 1223 December 24 நள்ளிரவில் அனைவரும் மெழுகு திரிகளுடன் கிரேச்சோவில் மரங்களுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டிருந்த குடிலை பார்க்க வந்தனர். அந்த நள்ளிரவை மெழுகு திரிகளின் ஒளியால் நிரப்பினர் மக்கள். அங்கே உயிருள்ள கழுதையும் காளையும் இருந்தன. வைக்கோல்கள் நிறைந்திருந்த மாட்டுத் தொழுவத்தையும் காலியான தீவன தொட்டிலையும் பார்த்தனர். கிரேச்சோவின் அவ்விடம் இயேசுவின் பிறப்புச் சூழலை தத்ரூபமாக புதிய பெத்லகேமாக மாறியிருந்தது. மக்கள் மகிழ்ச்சியினால் பாடினர். கிறிஸ்துமஸ் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. புனித பிரான்சிஸ் குறுப்பட்டம் பெறாதவர் என்பதால் அவர் திருப்பலி நிறைவேற்றவில்லை, ஆனால் உருக்கமான மறைவுரையாற்றினார். திருப்பலிக்கு பின்னர் அந்த தீவன தொட்டிலில் குழந்தை இயேசு படுத்திருப்பதாக நினைத்து அதன் அருகில் விரிந்த கரங்களுடன் சென்றார் புனித பிரான்சிஸ். அப்போது அங்கே அதிசயம் ஒன்று நடந்தது. குழந்தை இயேசு மிகுந்த ஒளியுடன் அத்தொட்டிலில் தோன்றினார் என சொல்லப்படுகின்றது. இவ்வாறு முதல் உயிருள்ள கிறிஸ்துமஸ் குடில் கிரேச்சோவில் அமைக்கப்பட்டது.
இந்த அதிசயத்தை உலக உணருமா? இந்த தேசத்துக்கு இயேசு தெரியுமா?
இயேசுவின் பிறப்பை சித்தரிக்கும் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் இந்த எண்ணம் கிறிஸ்துவ உலகில் வெகு வேகமாக பரவி ஆலயங்களிலும் வீடுகளிலும் குடில்கள் அமைக்கப்பட்டன. ஜெர்மானியர்கள் இந்த பழக்கத்தை அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு எடுத்துச் சென்றனர். ஆயினும் தொடக்க கால கிறிஸ்துவர்கள் இயேசு பிறப்பு நிகழ்வை ஏறக்குறைய 380 ஓவியமாக சுவர்களில் வரைந்துள்ளனர். இதனை 1877 ரோம் புனித செபஸ்தியார் அடிநில கல்லறைகளில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது என ஏசையா இறைவாக்கினர் சொல்லியிருப்பது போல, குடில்களில் கழுதையும் காளையும் கட்டாயமாக வைக்கப்படுகின்றன. தாழ்மையான வீட்டு விலங்குகள் குழந்தை இயேசுவுக்கு முதல் அடைக்கலம் கொடுத்து தங்களின் மூச்சுக் காற்றால் அவ்விடத்து மார்கழி குளிரை போக்கின என்ற காரணத்தினால் கிறிஸ்துமஸ் நள்ளிரவில் விலங்குகளுக்கு பேசும் கொடை வழங்கப்பட்டுள்ளது என்று பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வருகின்றது. குழந்தை இயேசுவுக்கு உயிரினங்கள் செய்த இந்த செயலுக்கு நன்றியாக புனித பிரான்சிஸ் கிறிஸ்துமஸ் நள்ளிரவில் மரங்களுக்கு அடியில் ரொட்டித் துண்டுகளை சிதறிவிடுவார் எனவும், விவசாயிகள் தங்கள் காளைகளுக்கும் கழுதைகளுக்கும் அதிகமான உணவு கொடுக்குமாறு அப்புனிதர் கேட்டுக்கொண்டதாகவும் அப்புனிதர் பற்றிய வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது.
வத்திக்கான் துய பேதுரு வளாகத்தில் முதல் கிறிஸ்துமஸ் குடிலை 1982 முத்துப்பேறு பெற்ற திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருவருகை காலத்தில் மகிழ்ச்சி ஞாயிறு என சொல்லப்படும் மூன்றாவது ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜப உரையில் சிறார் தங்கள் குடில்களில் வைக்கும் குழந்தை இயேசு திருவுருவத்தை கொண்டு வந்து திருத்தந்தையின் ஆசீர் பெறுகின்றனர். இந்த பழக்கத்தை 1968 திருத்தந்தை ஆறாம் பாவுல் அவர்கள் தொடங்கி வைத்தார். 1978 50,000 பள்ளி சிறார் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
நல்லதொரு செய்தியை கொண்டு வந்தாயோ, இந்த நாளில் அமைந்தும் சொல்லி எம்மை மீட்க வந்தாயோ, காக்க வந்தாயோ.
இந்த நவீன கலாச்சாரத்தில் கிறிஸ்துமஸ் குடிலை விட கிறிஸ்துமஸ் மரத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக தெரிகின்றது. பொதுவாக பசுமை மாறா ஊசி இலை கூம்பு மரங்கள் வீட்டுக்குள்ளேயோ வெளியேயோ நிறுத்தப்பட்டு அலங்கரிக்கப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் மரத்தின் வரலாறு குறித்து இருவிதமான குறிப்புகள் உள்ளன. கிழக்கு பிரான்சில் மேற்கு ஜெர்மனியின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள அல்சாசேயில் முதல் கிறிஸ்துமஸ் மரம் வீட்டில் வைக்கப்பட்டது என்று ஒரு குறிப்பிலும், கிறிஸ்துமஸ் மரத்தின் பிறப்பிடம் ஜெர்மனி என்று மற்றொரு குறிப்பிலும் சொல்லப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 1000 முன் புனித போனிஃபஸ் என்பவர் ஜெர்மனியில் ஓரிடத்தில் மறையுரை ஆற்றிக் கொண்டிருந்தபோது மக்கள் அங்குள்ள ஓக் மரம் ஒன்றை வழிபடுவதைக் கண்டார். அதைக் கண்டு கோபமடைந்த அவர் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்த அதன் அடியிலிருந்து உடனடியாக ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முளைத்து வளர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த மரம் முளைத்த செயலை இயேசுவின் உயிர்ப்போடு தொடர்புபடுத்தி தனது போதனையை அவர் தீவிரப்படுத்தினார். பின்னர் 1500 மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கிறிஸ்துமஸ் காலத்தில் பனிப்படர்ந்த சாலை வழியாக நடந்து செல்கையில் சிறு சிறு பச்சை மரங்களின் மீது படர்ந்திருந்த பனி வெளிச்சத்தில் பிரமிக்க வைக்கும் அழகுடன் ஒளிர்வதைக் கண்டார். உடனே அவர் ஓர் ஊசி இலை மரத்தை எடுத்து அதை மெழுகுவர்த்திகளால் அலங்கரித்து அதை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தினார். கிறிஸ்துமஸ் மரம் அலங்கரிப்புகளுடன் கிறிஸ்துமஸ் விழாக்களில் நுழைந்தது இப்போதுதான் என்று சொல்லப்படுகின்றது.
ஏறக்குறைய 3,30,00,000 கிறிஸ்துமஸ் மரங்கள் வட அமெரிக்காவில் வருடம் தோறும் விற்கப்படுகின்றன. 3,30,000 மரங்கள் இணையம் வழி விற்கப்படுகின்றன. இப்போது நிறைய செயற்கை கிறிஸ்துமஸ் மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. செயற்கை மரங்களுக்கான தயாரிப்பில் கொரியா, தாய்வான், ஹாங்காங் போன்றவை முன்னணியில் நிற்கின்றன. கிறிஸ்துமஸ் மரத்தின் கிளைகள் சிலுவையின் அடையாளத்தை கொண்டிருப்பது கிறிஸ்துமஸ் மரத்தின் சிறப்பம்சமாகும். அதேபோல கிறிஸ்துமஸ் மரத்தின் முக்கோண வடிவம் தந்தை, மகன், தூயாவி என்னும் இறைவனின் 3 பரிமாணங்களை குறிப்பதாகவும், எனவே இயேசு மனித உரு எடுத்த நிகழ்வை மரத்தை அலங்கரிப்பதன் மூலம் கொண்டாடுவது அதிக அர்த்தமுடையது எனவும் விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன.
காலத்தில் இயேசுவின் பிறப்பு நாள் பலவாறு சொல்லப்பட்டிருந்தாலும் இப்பெருவிழா டிசம்பர் 25 சிறப்பிக்கும் வழக்கம் 4வது நூற்றாண்டில் மேற்கத்திய உலகில் தொடங்கியது. ஆயினும் திருக்காட்சி விழாவான ஜனவரி 6 அன்று கீழே வழிபாட்டு முறையினர் கிறிஸ்துமஸை சிறப்பிக்கின்றனர். பழங்காலத்தில் பாரசீகர்களும் பபிலோனியர்களும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை வருடத்தின் நல்ல நாளாக கொண்டாடி வந்தனர். கிறிஸ்துமஸ் பெருவிழா அன்று பாரசீகத்தில் எல்லா அடிமைகளுக்கும் ஒரு நாள் விடுதலை அளிக்கப்பட்டது. மேலும் சிலர் தங்கள் அடிமைகளை பரிசு பொருள்களாகவும் பரிமாறிக்கொண்டனர். சில முதலாளிகள் கிறிஸ்துமஸ் பெருவிழா நாளில் மட்டும் அடிமைகளுக்கு வீட்டில் முழு சுதந்திரம் கொடுத்ததாகவும் குறிப்புகள் உள்ளன. மேலும் அசுத்த ஆவிகளுக்கு அதிகமாக பயந்து வாழ்ந்த அக்கால ஐரோப்பியர்கள் ஆண்டில் நீண்ட இரவு கொண்ட நாட்களில் அவை மக்களுக்கு தீமை விளைவிக்கும் என்று நம்பினர். இதனால் நீண்ட இரவுகளுக்கு பிறகு சூரியன் உதிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி வந்துள்ளனர்.
மொத்தத்தில் அன்பர்களே, நல்லது ஓங்கவும் அல்லது அழியவும் கிறிஸ்துமஸ் நன்னாளை உலகினர் பயன்படுத்தியிருப்பதாக அறிகின்றோம். அமைதி தேடும் மனிதருக்கு அமைதியை அளித்திடும், அன்பை தேடும் மனிதருக்கு அன்பை அள்ளி தந்திடும், சோர்ந்து போன மனிதருக்கு சுகமான இறைப்பற்றை தந்திடும் நாளாக இறைமகன் இயேசு மகான் பிறந்த பெருவிழா அமைவதாக. நம்மை பிரிக்குமோ அவற்றை மறப்போம், எவையவை நம்மை இணைக்குமோ அவற்றை மட்டுமே நினைப்போம். இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சி மூலம் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எமது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.
கிறிஸ்மஸ் தகவல்கள். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.